நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர் பெருமக்களே, காடுகளுடைய பரப்பளவு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சமூக காடுகள், பண்ணை காடுகள் அப்படின்னு பல வழிகளிலையும் காடுகளுடைய பரப்பை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா பண்ணை காடுகள் எடுத்துக்கிட்டோம்னாக்க, உழவர்கள் தங்களுடைய நிலங்கள்ல மரங்கள் வளர்க்கறதன் மூலமா ஒரு வருமானத்தை பெறுவதற்கான வழிகளும் இருக்கு. இந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுதிக்கு ஏற்ற அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற நிலவளம், நீர்வளம் இதையெல்லாம் பொறுத்து, அத்தோட அவர்களுக்கு கிடைக்கிற விற்பனை வாய்ப்புகளையும் பொறுத்து மரங்களை சாகுபடி செய்யலாம். இந்த அடிப்படையில சவுக்கு மர சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிற திண்டிவனத்தை சேர்ந்த பி விஸ்வநாதன் அவங்க தன்னுடைய மரம் வளர்ப்பு அனுபவத்தை பத்தி சொல்றாங்க, கேப்போமா. வணக்கங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதாவது வேளாண்மை மற்றும் நம்ம சுற்றுப்புற சூழல், இன்னும் ஆட்கள் பற்றாக்குறை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுல இன்னைக்கு மரம் வளர்ப்பு அப்படிங்கறது வந்து ஒரு விவசாயிகள் எல்லாருக்கிட்டையுமே அநேகமா வரவேற்பு பெற்றிருக்கு. இப்ப நீங்க கூட சவுக்கு மரங்கள் சாகுபடி செஞ்சிருக்கீங்க இல்லீங்களா? நீங்க இந்த சவுக்கு மர சாகுபடியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க.
வணக்கங்க. இன்றைய சூழ்நிலையில தொடர்ந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் 6 மாதங்களுக்கு ஒரு முறையும் வருமானம் வரும் என்று நினைத்து பல்வேறுபட்ட பயிர்களை பயிர் செய்து அதில் போதுமான அளவுக்கு வருமானம் வராத காரணத்தினாலும், ஆட்கள் பற்றாக்குறை காரணத்தினாலும், நிலங்களை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகாமலும் இருப்பதற்காக நான் சவுக்கு மர சாகுபடிக்கு சென்றேன். அதே சமயத்தில் இந்த சவுக்கு மர சாகுபடியில் தொடர்ந்து நிச்சயமாக இவ்வளவு பின் வருமானம் வரும் என்று உறுதியுடன் தான் சென்றுள்ளேன். கொஞ்ச நாளைக்கு நிலத்தை சவுக்கு சத்து எல்லாம் கொட்டி நல்ல சத்தும் உருவாகிவிடும், அந்த மாதிரி காரணத்துக்காக தாங்க சவுக்கு மர சாகுபடிக்கு போயிருக்கிறேன்.
சரிங்க. இப்போ நீங்க சொல்லும் போது இவ்வளவு வருஷம் கழிச்சு எனக்கு இந்த வருமானம் வரும் அப்படிங்கிற உறுதியோட தான் நான் இதுல இறங்கியிருக்கேன் அப்படிங்கிறீங்க, அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
பொதுவா வந்து அநேகமா கரும்பு தவிர வேற எந்த பயிருக்கும் வந்து திருப்பி உங்ககிட்ட இருந்து இந்த விலைக்கு வாங்கிக்கிறன்ற மாதிரி ஒரு நிலையான உறுதிப்பாடு இல்லை. விலை ஏற்றம் இறக்கம் என்பது மிக சாதாரணம். அறுவடை போது விலை இறக்கமா இருக்கும், பொருட்கள் கிடைக்காத நேரத்தில் விலை மிக அதிக உயர்வாக இருக்கும். நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காகிதத்தால் நிறுவனம், தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்ஸ் லிமிடெட் என்று கூடிய TNPL நிறுவனத்தோட ஒப்பந்த அடிப்படையில் பைபேக் அக்ரிமெண்ட்டோட தான் சவுக்கை போட்டிருக்கிறேங்க. நான் வந்து சவுக்கு நடும்போது 2200 ரூபாய் டன்னுக்கு அவங்க எடுத்துக்கிறேன்னு. அதே சமயத்தில் இந்த அக்ரிமெண்ட்ல விவசாயிகளுக்கு மிக சிறப்பான விஷயம், உங்கள் சவுக்கு மரம் வெட்டும் பொழுது மார்க்கெட்டில் என்ன விலை இருக்குதோ, நம்ம வெட்டும்போது 2000 ரூபா வந்தாலும் 2200 எடுத்துக்கிறேன், நம்ம வெட்டும்போது 3000 ரூபா வந்தாலும் மார்க்கெட் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உறுதியான எழுத்துப்பூர்வமான அக்ரிமெண்டோட தான் இந்த சவுக்கை போட்டிருக்கிறாங்க.
சரிங்க. ஒப்பந்த அடிப்படையில் இந்த மரம் வளர்க்குறீங்க, இதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுங்க?
இதற்கான தொழில்நுட்பங்களை எனக்கு இதில் வந்து ஒரு பகுதியை திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையம் முதல் நிலை செயல் விளக்க பண்ணையாகவே கன்றுகளை கூட கொடுத்துருக்குறாங்க, ICR-னுடைய வழிகாட்டுதல் படி. நான் ஒரு 6 ஏக்கர் போட்டிருக்கேன்னா, இதில் 1 ஏக்கர் அவங்க வந்து கண்ணு கொடுத்து மற்ற ரகங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி கூட அடிக்கடி பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர நான் வந்து பயிர் சாகுபடிக்கான கருத்தரங்கம், பயிலரங்கம் எங்கே நடந்தாலும் அதுக்கு செல்ற பழக்கம். அப்படி விழுப்புரத்தில் ஒரு தடவை ஒரு பயிலரங்கம் நடக்கும்பொழுது இந்த சவுக்கு சாகுபடி பற்றி ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தாங்க, அங்கே போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது தமிழ்நாடு காகிதத்தால் நிறுவனம், வனத்துறை, நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வனவியல் கல்லூரி மேட்டுப்பாளையம், இந்த நிபுணர்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இவங்களோட பேசும்போது, அவங்களுடைய பேச்சை கேட்கும்போது இதுக்கான உறுதிப்பாடு எனக்கு மனசில் தெம்பட்டுது. அதனால தான் நான் சவுக்கு மர சாகுபடி நல்ல லாபகரமாக இருக்குன்ற உறுதியோட இறங்கி சாகுபடியை மேற்கொண்டிருக்கிறேங்க.
சரிங்க. இப்போ இந்த சவுக்கு மர சாகுபடியில் நீங்கள் என்னென்ன முறைகள் கையாண்டுட்டு இருக்கீங்க?
பொதுவாக சவுக்கு மர சாகுபடி பார்த்தீங்கன்னா அநேகமான விவசாயிகள் அதை வந்து ஒரு பொருளாதார பயிராக மேற்கொள்றது இல்லைங்க. கவுறு பிடிச்சி நடுறது, இல்லைன்னா முன்ன ஒரு ஆள் கோடு பிடிச்சினே போவார், பின்னாடி ஒரு ஆள் ஒரு குச்சியால் தொலை போட்டு நட்டுனே போவார், இல்லைனா பிக்காச்சு தொலை போடுவார். ஒரு யூனிஃபார்ம் ஸ்பேசிங் விடுறதே இல்லைங்க. 2வது, நல்ல ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. 3வது, நட்ட கண்ணெல்லாம் புடைக்காதுன்னு சொல்லிட்டு நெருக்கமாகவும் நடுறது உண்டு, ரெண்டு கண்ணா நடுறதும் உண்டு. இந்த அத்தனை விஷயங்களையுமே நான் தவிர்த்திருக்கிறேன். நான் முன்னாடியே ஆரம்பிக்கும் போது 5 அடிக்கு 1 5 அடி இருக்கிற மாதிரி முறையாக கயிறு பிடித்து அளந்து அப்படி தான் பண்ணியிருக்கிறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகங்களை தேர்வு செய்கிறதுல நல்ல விதை இருந்தால் தான் நல்ல விளைச்சல் இருக்கும். அந்த மாதிரி டிஎன்பிஎல்ல இருக்கக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகத்தை தான் தேர்வு செய்திருக்கிறேங்க. இந்த ரெண்டு அமைப்புமே எனக்கு வந்து மிக நல்ல மகசூலை தரும். இதை தவிர்த்து சொட்டு நீர் பாசனம் மூலியமாக தான் நான் வந்து சவுக்கைக்கு பாசனத்தையே ஏற்பாடு பண்ணி பயிர் செய்திருக்கிறேங்க.
பொதுவாக வந்து தண்ணீர் அதிகமாக இல்லாத இடங்களில் இந்த வறட்சியை சமாளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இடங்களில் தான் வந்து மரங்கள் அதிகமாக நடுறாங்க. இப்போ நீங்கள் இதுக்காக சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் புதுமையாக இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
நான் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போதே எங்கள் பகுதியில் இருந்த விவசாயிகள்லாம் சவுக்கைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கக்கூடிய கிட்டத்தட்ட என்ன ஒரு அறிவிலியோ இல்லை முட்டாளோன்னு கூட விமர்சிச்சாங்க. ஆனால் நான் அதை பற்றி சற்றும் தயங்கலை. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் செய்த வேலை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பான வேலை, இந்த வேலையை நாங்கள்லாம் ஏன் செய்யலையோன்னு அனுபவபூர்வமாக உணர்றாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட 6 ஏக்கரில் சவுக்கு பயிரிட்டுருக்கிறேன். ஏன் நிலத்தில் இந்த கோடையில் மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட தண்ணி இறைக்க முடியாது. எவ்வளோங்க 17 கெஜம் கிட்டத்தட்ட 50 மீட்டர் கிணத்துல. இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தண்ணி இறைக்காது. இப்போ என் கிணறு 12 மணி நேரம் கூட இறைக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த 6 ஏக்கரும் சேர்ந்து நான் 12 மணி நேரம் பாய்ச்சினா போதும். இதுவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பாய்ச்சிக்கலாம். முதல்ல நான் பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை மிக குறைவாக செயல்படுத்துகிறேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் என்ற ஒரு மாபெரும் சொத்தை சேகரித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் மிக குறைந்த ஆட்கள், ஒரே ஒரு நபரை வச்சு இந்த 6 ஏக்கரை நான் வந்து நீர்ப்பாசனம் செஞ்சுக்கிறேங்க. நான் 6 ஏக்கரை வாய்க்கால் மூலியமாக நீர்ப்பாசனம் செய்திருந்தால் கிட்டத்தட்ட தினம் 3-4 ஆட்கள் வேலை செய்தால் கூட பத்தாது. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமும் நான் முடிவு செய்துதாங்க இந்த சொட்டு நீர் பாசனம்ன்ற முறைக்கு போனேன்.
சரிங்க, இப்போ இந்த சொட்டு நீர் பாசனம் தவிர வேற ஏதாவது சிறப்பு கவனம் இந்த சவுக்கு தேவையா இருக்கா நீங்க கொடுத்துருக்கீங்களா?
சொட்டு நீர் பாசனம் தவிர இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டதுனால உரங்களை போய் நீங்க நிலத்துல போட வேண்டிய வேலையே இல்லைங்க. இந்த 6 ஏக்கருக்கும் நானும் என் கூட ஒரே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, இந்த குறைந்த உடைக்கக்கூடிய ஆள் இருந்தாங்கன்னா கூட சரிங்க, 3 மணி நேரத்தில் இந்த 6 ஏக்கருக்கு தேவையான உரங்களை இருந்த இடத்துல இருந்தே கொடுத்துக்கலாம். மிக குறைந்த அளவை கொடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட உரத்தினுடைய செலவையும் குறைச்சிக்கலாம், உரம் போடுற ஆட்களினுடைய செலவையும் குறைச்சிக்கலாம். இந்த ஆட்கள் பத்தாத நேரத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை இதில் செய்கிறதுனால ஒரு நல்ல பலனும் இருக்குது. அதாவது நீங்கள் ஆட்கள் கடைந்து செய்யக்கூடிய வேலையை விட இந்த வேலை மிக துல்லியமாக சரியான நேரத்தில் சரியான முறையில் நடைபெறுகிறது.
அதாவது உரப்பாசனம் மூலமா உரங்களை கொடுக்குறீங்க இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி சவுக்கு பயிரிட்டு உங்களுக்கு எத்தனை வருடங்கள் கழித்து வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு?
கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் கழித்து தானே சவுக்கில் இந்த மாதிரி வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
இல்ல, மற்ற பயிர்கள் எல்லாம் பண்ற மாதிரி இதுல ஏதாவது ஊடு பயிர்கள் எல்லாம் பண்ணீங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
ஊடு பயிர்கள் பண்ணலாம். முதல் 1-6 மாதங்களில் ஒரு சிறிய தொகையை வருமானமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஊடு பயிரை செய்யவில்லைங்க. நிச்சயமாக இதுக்கு காரணம் வந்து போதுமான ஆட்களினுடைய பலம் குறைவு, உடைக்கும் ஆட்களினுடைய பலம் குறைவு. அதுக்காக தான் நான் ஊடு பயிர் செய்யாமல் நேரடியாக இதுக்கு போயிட்டேங்க. ஊடு பயிர் செய்து பார்க்கும்போது சவுக்கனுடைய மகசூலில் 5-10% இல்லை 2 மாதங்களில் 4 மாதங்கள் கழித்து தான் அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். அந்த ஊடு பயிர் செய்யாததுனால நான் இன்னும் 3-4 மாதங்கள் முன்னாடியே கூட சவுக்கையை அறுவடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால அது வந்து ஒரு பெரும் நஷ்டமும் இல்ல, அதை செஞ்சிருந்தா ஒரு மாபெரும் லாபமும் இல்லைங்க.
சரிங்க, இப்ப சவுக்கு வந்து 3-4 வருஷத்துல பலன் கொடுக்கும் சொல்றீங்க. மொத்தமா எல்லா மரங்களையும் வெட்டிட்டு திருப்பி வயல் புதுசா வேற ஏதாவது சாகுபடி பண்ணுவீங்களா எப்படிங்க?
கிட்டத்தட்ட எல்லாருமே அதான் பண்ணிருக்கிறாங்க. நான் இந்த தடவை அந்த டிஎன்பிஎல் நிறுவனத்தோட பேசி இந்த சவுக்கை வெட்டினப்புறம் திருப்பி அந்த கட்டையை கூட பேக்காம அந்த சரவு கூட ஓட்டாமலே வேற ஒரு லைன்ல இதே ஸ்பேசிங்ல திருப்பி சவுக்கை போட்டலாமான்னு ஒரு திட்டமிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா வெற்றி அடைகின்ற எண்ணத்தோட தான் இருக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த வேர்க்கட்டை பேக்கிற செலவு, திருப்பி நிலத்தை ஓட்டுற செலவு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதில் வந்து 4 அங்கல் அளவுக்கு சரகு இருக்குதுங்க. இந்த சரகு இருக்கிறதுனால மற்ற பில்லு முளைக்க போறது இல்லை, பூமி மூடாக்கு இருக்கும்போது பூமியினுடைய புலபுளப்பு குறைய போறது இல்லை. இந்த மாதிரி காரணத்தினால திருப்பி அப்படி ஒரு வாய்ப்பை பரிசாத்திரமாகவும் புதிதாகவும் செய்யலான்னு திட்டமிட்டு இருக்கிறோம். நானும் இந்த நிறுவனமும் சேர்ந்து செய்து முடித்த அப்புறம் தான் அதனுடைய பலன் கண்டிப்பாக நல்லா இருக்கும், மற்ற விவசாயிகளுக்கும் சொல்ற மாதிரி தான் இருக்குன்ற எண்ணத்தோட இருக்கிறோம்.
சரிங்க, இப்போ இந்த சவுக்கு ஒரு ஏக்கர்ல இருந்து எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குங்க?
நிச்சயமா குறைஞ்சபட்சம் ஒரு 50 டன்னும் அதிகபட்சமா ஒரு 70 டன் அளவு கிடைக்கும்ன்ற எண்ணங்க. ஆனா நாங்க திட்டமிட்டு இருக்கிறது 4 ஆண்டுகள்ல 100 டன் வரணும். 100 டன் வரவில்லைனாலும் 60 to 80 டன் வரைக்கும் நிச்சயமா வருங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கர்ல 1.5 லட்சம் ரூபா அளவுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
சரிங்க, இப்போ பொதுவாகவே மரங்கள் நடுறது அப்படிங்கும் போது மரங்கள்ல இருந்து நமக்கு நேரடியா அந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பலனை தவிர நிறைய மறைமுக பலன்கள் எல்லாமும் இருக்கு இல்லீங்களா?
நான் இந்த மரப்பயிர் செய்யறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். மிக தூய்மையான காற்றை நாங்க கிட்டத்தட்ட மண்ணில் வாடுற மண்புழுல இருந்து ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் முதல் மனிதர்களை அவ்வளோ பேருக்கு தரங்க. ஒரு 6 ஏக்கர்லேருந்து பல டன்னான சுத்தமான ஆக்சிஜனை நாங்கள் வெளியிடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம். இந்த வாய்ப்பு வந்து ஒரு சாதாரண சூழ்நிலைங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு 20 ஏக்கர் அளவு இருந்தாவே அந்த கிராமமே மிக தூய்மையான காற்று அத்தனை உயிரினங்களும் சுவாசிக்கும். பல மேலை நாடுகளில் இந்த மாதிரி மரத்தோப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆக்சிஜனை வெளியிடுறதுக்கு ஒரு சன்மானமாக தொகை கூட தராங்களாம். இது போன்ற தொகையை கூட நம்ம இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களோ இல்ல அதிக புகைகளை வெளியே கக்கக்கூடிய ஆலைகளோ கொடுத்தாக்கா இது போன்ற மரப்பயிர்கள் செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். மேலும் அவங்கள ஊக்குவிச்சு இந்த மாதிரி மிக தூய்மையான காற்றை ஆக்சிஜனை பெருமளவில் உற்பத்தி செய்யறதுக்கும் ஓசோன் லேயர் வீணாமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு காரணமா இருக்கலாம். எங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மிக தூய்மையான காற்று கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்.
இல்ல, இந்த மரங்கள் இப்படி சாகுபடி செய்யறதுனால நமக்கு வேற பயன்களும் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க இதை சாகுபடி பண்ணிருக்கீங்களா?
நிச்சயமா நான் ஒரு கட்டுரை படித்தேங்க. அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மூலமா வெளியே வரக்கூடிய புகைகள் இவ்வளவு அதிகமா இருக்குது, இந்த புகைகளை தடுக்கிறதுக்கு இவ்வளோ பரப்பளவுல காடுகள் இருக்கணும்ன்ற ஒரு செய்தியும் நான் படித்தேன். இப்படி படிக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, இவ்வளோ ஒரு மாச குறைக்கிறதுக்கு நம்ம ஓரளவாவது குறைந்தபட்சம் ஒரு 1000 ல் 1 பங்கு பங்கு வகித்தா கூட நமக்கு ஒரு பெருமை அப்படின்ற எண்ணத்தோட எனக்கு அப்படி ஒரு விழிப்பும் ஏற்பட்டது. அதுவும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். நான் வந்து மேலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மரப்பயிர்களை செய்யலான்ற திட்டமிடுதலோடையும் செயல்பட்டு தான் இருக்கிறேங்க.
ரொம்ப நன்றிங்க. இப்போ மரங்களை வந்து நம்ம நிலங்களில் வளர்க்கறதுனால இவ்வளோ பலன்கள் இருக்கு, அதையும் கூட ஒரு திட்டமிட்டு நம்ம செஞ்சோம்னாக்க நல்ல வருமானத்தோட நம்ம நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கும் நன்மை செய்யறோம் அப்படிங்கிற விவரங்கள்லாம் மற்றவர்கள் உணர்ந்துக்கிற மாதிரி நல்லா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
நன்றிங்க. நம்ம சமுதாய வானொலிக்கு பல்கலைக்கழகத்துக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரைக்கும் தன்னுடைய சவுக்கு மர சாகுபடி அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க திண்டிவனத்தை சேர்ந்த பி விஸ்வநாதன் அவங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாராளமா தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமா தெரிவிக்கிறதா இருந்தா விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். தொலைபேசி மூலமா உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தா 2431055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே.